நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன். இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை டாரா ஜூன் விஞ்ச் அவர்களது ஒரு சிறுகதை. டாரா ஜூன் விஞ்ச் அவர்கள் மில்ஸ் ஃப்ராங்க்லின் இலக்கிய விருது 2020 வெற்றியாளர். மில்ஸ் ஃப்ராங்க்லின் இலக்கிய விருது என்பது மிக உயர்ந்த இலக்கிய தகுதி கொண்ட ஒரு நாவலுக்கு வழங்கப்படும் வருடாந்திர இலக்கிய பரிசுக்கான மதிப்புமிக்க விருது மற்றும் ஆஸ்திரேலிய வாழ்க்கையை அதன் எந்த ஒரு கட்டத்தையும் முழுமையாக முன்வைக்கும் நாவலுக்கான விருது. இந்த விருதினை 2020 அவருடைய த ஈல்ட் என்ற நாவலுக்காக பெற்றார் டாரா ஜூன் விஞ்ச். இந்த மாதம் டாரா ஜூன் விஞ்ச் அவர்களின் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட் பிரஸ் வெளியிட்ட ஆஃப்டர் த கார்னேஜ் என்ற சிறுகதை தொகுப்பு நூலிலிருந்து ஹாப்பி என்ற சிறுகதையை நாம் கேட்போம். ஜூல்ஸ் மற்றும் தாமஸ் என்ற ஓரின தம்பதியினரை பற்றிய கதை இது. அவர்கள் தங்களது பரபரப்பான நகர வாழ்க்கையை விட்டு ஒரு அமைதியான கிராம வாழ்க்கையை தேடி இங்கு வந்து குடியேறியிருந்தனர். அவர்களது பக்கத்து வீட்டில் எலிசபெத் மற்றும் யூஜீன் என்ற தம்பதியினர் இருந்தனர். இவர்கள் குடும்பம் 3 இங்கேயே வாழ்ந்து வந்தனர். அவ்வப்போது தங்கள் நீண்ட நாள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை பற்றி ஜூல்ஸ் மற்றும் தாமஸுடன் பேசி நேரம் கழிப்பார்கள். வருடத்தில் 8 மழை பெய்யும். இவர்கள் வசிக்கும் பகுதியில் இரவும் பகலும் வாகனத்தின் சத்தம் கேட்பது ஒன்றும் புதிது இல்லை. இந்த கோடை விடுமுறைக்கு எலிசபெத் மற்றும் யூஜீன் தம்பதியினர் கடற்கரைக்கு செல்வதினால் ஜூல்ஸ் மற்றும் தாமஸ் அவர்களின் வீட்டையும் அவர்களின் பூனை ஹாப்பியையும் கவனித்துக் கொள்வதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் டியூனா அல்லது ஹாம் அல்லது மின்ஸ் மீட் விரும்பி சாப்பிடுவான். இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்கு, பிஸ்கட் எல்லாம் மேலே இருக்கிற அலமாரியில் இருக்கு என்று கூறி தங்கள் வீட்டு சாவியை ஜூல்ஸ் கையில் கொடுத்தால் எலிசபெத், ஒன்றும் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக தினம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் வச்சிடுறேன், ஆமாம் ராத்திரியில் உள்ள பகலில் வெளியே விட்டுறேன் என்றான் ஜூல்ஸ். ஜூல்ஸ் மற்றும் தாமஸ் இருவருக்கும் தங்கள் நன்றியை கூறி எலிசபெத் மற்றும் யூஜின் விடைபெற்று கொண்டனர். தங்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் நான் அந்த பூனையை தொடக்கூட மாட்டேன் சொல்லிட்டேன் என்றான் தாமஸ். நீ தொட வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி வாதத்தை மேற்கொண்டு வளர்க்காமல் நிறுத்தி கொண்டான் ஜூல்ஸ். தாமஸும் வாக்குவாதம் பண்ணும் மனநிலையில் இல்லை, அதை இங்கு வந்ததிலிருந்து நிறைய செய்தாகிவிட்டது. நகரத்தில் இருந்து கேளிக்கைகள் எதுவும் இங்கு இல்லாமல் நாட்களை வெறுமே கடத்துவதாகவும் இருவரும் இணைந்து எடுத்த முடிவுக்கு தான் மட்டும் தண்டிக்கப்படும் நிலையில் இருப்பதாகவும் நினைத்து நொந்து கொண்டான் தாமஸ். அருகில் இருக்கும் ஒரு பீட்சா விடுதிக்கு செல்ல ஆயத்தமானான். அங்கே மது அருந்தி இரவு வாடிக்கையாளர்கள் வரும் வரை நாளிதழ்களை படிப்பது என்று எண்ணிக்கொண்டான். ஜூல்ஸ் தங்களின் தோட்டத்தில் வேலை செய்து வானம் கொஞ்சம் இருட்டிய பிறகு பக்கத்து வீட்டு சாவியை எடுத்துக்கொண்டு ஹாப்பி என்று அந்த பூனையை உறக்க அழைத்து கொண்டு எலிசபெத் மற்றும் யூஜின் வீட்டிற்குள் சென்றான். தன் குரலை கேட்டு உள்ளே வந்த அந்த பூனை பூனைகளுக்கே உரித்தான முறையில் ஜூல்ஸின் கால்களில் தன் முகத்தை உரசியது. திடுக்கிட்ட ஜூல்ஸ் அப்போதுதான் உணர்ந்தான் தனக்கு குழந்தைகளைப் போலவே பூனைகளுடனும் தனியே இருந்து பரிச்சயம் இல்லை என்று. பூனையுடன் உரையாடி கொண்டே அதற்கு உணவளித்தான். அவசியப்படவில்லை என்ற போதும் வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்தான். அப்படியே இங்கிருப்பதைப் போல நறுமணப் பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்களை தனது வீட்டிலும் வாங்கி வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அந்த ஹாப்பி என்ற பூனையை வீட்டினுள் விட்டு பூட்டிவிட்டு தன் வீட்டிற்கு வரும்போது நன்கு இருட்டிவிட்டு இருந்தது. தாமஸ் வீடு திரும்பும் முன் ஜூல்ஸ் நன்கு உறங்கிவிட்டான். தாமஸ் நள்ளிரவை தாண்டி வீட்டிற்குள் வந்த பொழுது இருட்டில் கைகள் எலிசபெத் மற்றும் யூஜின் வீட்டு சாவியில் படவே தான் திறந்த கதவை மூடிவிட்டு பக்கத்து வீட்டிற்கு உறங்க சென்று விட்டான். தனது காலணிகளை கதவின் இடுக்கில் ஹாப்பி வெளியே செல்ல முடியாதபடிக்கு வைத்துவிட்டு அவர்கள் படுக்கையில் சென்று படுத்து விட்டான். இன்னும் இருளகலாத அதிகாலை 4 எழுந்து கதவின் அருகில் கத்தி கொண்டிருந்த ஹாப்பியை வெளியே விட்டுவிட்டு கதவை பூட்டிவிட்டு தன் வீட்டிற்கு வந்து படுத்து விட்டான் தாமஸ். தாமஸை 9 எழுப்பும் போது தங்கள் தோட்டத்தில் வேலை செய்வதற்கான உடையில் தயாராக இருந்தான் ஜூல்ஸ். ஜூல்ஸ் தாமஸை பார்த்து, ஹாப்பியை வெளியே விட்டியா? காலையிலேயே விட்டாச்சு, சாப்பிட்றதுக்கு எதுவும் தந்தையா? இல்லை, வெளியே விட்டா போதும்னு ஓடிடுச்சு, கொஞ்சம் என்னை தூங்க விடு. பிறகு காலை உணவிற்காக தங்கள் வாகனத்தில் ஜூல்ஸ் பிரெட் வாங்க சென்று கொண்டிருந்த போது சாலையில் ஏதோ கிடப்பது போல தெரிந்தது. வெள்ளையா உருண்டையா துணி மூட்டையா பிளாஸ்டிக் பையா? ஓ, பூனை அடிபட்டு கிடக்குதோ. ஜூல்ஸ் வாகனத்தை நிறுத்தி விட்டு ஓடி வந்து பார்த்தபோது ஹாப்பி கண்கள் பெரிதாக திறந்து வேகமாக மூச்செடுத்தபடி வாயிலும் சாலையிலும் ரத்தம் தெறித்தபடி கிடந்தது. உடனடியாக அதை வாரி தூக்கி கொண்டு தன் வாகனத்தில் அருகில் இருக்கும் கால்நடை மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான். வாகனத்தில், "ஒன்னும் இல்லை ஹாப்பி, எல்லாம் சரியாயிரும், சரியாயிரும் ஹாப்பி, ஹாப்பி ஹாப்பி" என்றபடியே ஓட்டி வந்தான். கையில் ஆபத்தான நிலையில் ஒரு பூனையுடன் ஓடி வருவதை பார்த்து கால்நடை மருத்துவர் வேகமாக உள்ளே வரச் செய்து பரிசோதனையை துவங்கினார். "எத்தனை மணி நேரமாக இப்படி கிடக்கிறான்னு தெரியல, நான் இப்போ தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ரோட்டில் பார்த்தேன்" என்றான் ஜூல்ஸ். "இதுக்கு முன்னாடி இவங்க வந்திருக்கானா?" என்று கேட்டார் அந்த மருத்துவர். "எனக்கு தெரியல, இது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பூனை." இன்னும் கொஞ்சம் பரிசோதனைகள் செய்துவிட்ட பிறகு மருத்துவர், "சரி, நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்கிற பெரிய கால்நடை மருத்துவமனைக்கு போயிருங்க. அது வரைக்கும் வழி தெரியாமல் இருக்க ஒரு ஊசியை போட்டு விடுறேன். இந்தாங்க, உடனே போங்க." அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட வேகமாக ஓட்டி பக்கத்தில் இருக்கும் கால்நடை மருத்துவமனைக்கு சீக்கிரமே வந்து விட்டான் ஜூல்ஸ். ஹாப்பி முன்பை போலவே பெருமூச்சு விட்டு கொண்டே இருந்தான். இந்த மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தவுடன் மீண்டும் அதே பரிசோதனைகள் செய்யும் பொழுது வலியில் அழுவது போல ஒரு சத்தம் எழுப்பினான் ஹாப்பி. ஊடுகதிர் அறை எக்ஸ்ரே ரூமுக்கு எடுத்து செல்லும்போது மருத்துவர்கள் ஜூல்ஸை காத்திருக்கும் அறையில் இருக்கும்படி சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து மருத்துவர் ஒருவர் வெளியே வந்து, "ஹாப்பி, நான் தான்" என்று எழுந்தான் ஜூல்ஸ். "என் பேர் மார்க், நான் தான் ஹாப்பியை பரிசோதனை செய்தது. நீங்கள்?" "ஜூல்ஸ், ஹாப்பியோட ஃப்ரெண்டு." "சரி வாங்க, நிலைமையை புரியும்படி சொல்கிறேன். சரியாயிருவான்ல? பாருங்க, அவன் மேலே ஒரு கார் மோதி இருக்கு. பெருமூச்சு விடுறது அதிர்ச்சினால் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே நிறைய உறுப்புகள் சேதம் அடைஞ்சிருக்கு. நுரையீரல் மொத்த அடியும் அது தான் வாங்கியிருக்கு. அடக்கடவுளே, மூளையில் இரத்த கசிவு வேற இருக்குது. ரொம்ப கஷ்டம். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான அன்பையே இன்னும் விளங்கி கொள்ளாத நிலையில் விலங்கிற்கும் மனிதனுக்கும் இடையேயான இழப்பை ஜீரணிக்க முடியாமல் அப்படியே தரையில் நிலை குலைந்து அமர்ந்தான் ஜூல்ஸ். மார்க் என்ற அந்த மருத்துவர் அமைதியான குரலில், "கருணை கொலை தான் இப்போ நீங்கள் அவனுக்கு காட்டக்கூடிய கருணையாக இருக்கும். நம்ம நாட்டிலேயே பூனைக்கு மூளை அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு மருத்துவர் இல்லை. வெளிநாட்டிலேருந்து வரவழைக்க முடியாதா? $20,000 மேலே ஆகும். ஆனால் அப்பவும் ஹாப்பி பழைய மாதிரி இருக்க மாட்டான். அனுதினமும் வழியிலேயே இருப்பான்." "அடச்ச, புரியுது. கொஞ்ச நேரம் தனியாக யோசிங்க" என்று கூறி சற்று நகர்ந்தார் மருத்துவர். ஆனால் யோசிக்க அமர்ந்த ஜூல்ஸுக்கு எந்த யோசனையும் வரவில்லை. பின்னர் ஜூல்ஸ் உள்ளே அழைத்து செல்லப்பட்டான். ஒரு கூண்டினுள் கிடத்தப்பட்டு இருந்தான் ஹாப்பி. வாயில் ரத்தம் துடைக்கப்பட்டு இருந்தது. பெரிய அசைவு ஏதுமின்றி கிடந்தான். முகமும் உடலும் முற்றும் மாறியிருந்தது. பார்ப்பதற்கு பல 1000 வருட முதிர்ச்சியை சில மணி நேரத்தில் அடைந்தது போல இருந்தான். ஜூல்ஸ் மெல்ல ஹாப்பியின் ஈரமான மூக்கை தடவி கொடுத்தான். அப்போது ஹாப்பி ஒரு சத்தம் எழுப்பினான். அது பூனைகளின் மியாவ் சத்தம் இல்லை, அது ஒரு ஓலம், உலகளாவிய கூக்குரல். அது வலியின் ஓலம். விலங்குகள், மனிதர்கள் என எல்லா உயிரினத்திற்கும் பொதுவான சத்தம் அது. ஜூல்ஸ் அதை புரிந்து கொண்டான். உடனே மார்க்கை அழைத்து வார்த்தைகள் எதுவும் பேசாமல் வழியில்லாமல் இவன் நிரந்தரமாக உறங்கட்டும் என்பதை தெரிவித்தான். "நான் ஊசி போடும்போது நீங்கள் உங்கள் கையில் இவனை பிடிக்க விரும்புகிறீங்களா?" "ஆமாம், இங்கே உட்காருங்க" என்று ஒரு நாற்காலியை எடுத்து போட்டார் மார்க். நாற்காலியில் ஜூல்ஸின் மடியில் ஹாப்பியை கிடத்தினார். வழியில் மீண்டும் ஹாப்பி அழுதது. இம்முறை ஜூல்ஸும் அழுது விட்டார். "இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ முடிஞ்சிடும்" ஹாப்பியை கையில் ஏந்தியபடி அதன் கண்களை பார்த்து கொண்டே இருந்தான் ஜூல்ஸ். "உனக்கு என்ன அவ்வளவா தெரியாது, ஆனால் இப்போ நீ போக போகிற இடத்துல உனக்கு வழி எதுவுமே இருக்காது. ஆனந்தமாக நீ பாட்டுக்கு எலிகளை துரத்தி விளையாடலாம். என்னை மன்னிச்சிரு, எனக்கு உன்னை ரொம்ப" என்று எண்ணிய போது ஜூல்ஸ் அழுது விட்டான். ஹாப்பி அசைவற்று கிடந்தான். மார்க் ஊசியை போட்டார். அவன் எங்கும் போய்விடவில்லை, இன்னும் இங்கு தான் இருக்கிறான் என்று தோன்றியது ஜூல்ஸிற்கு. மெல்ல தன் கைகளை ஹாப்பியின் கண்கள் மீது வைத்து அதை மூட முயற்சி செய்தான். ஜூல்ஸ் தோள்களில் கையை வைத்து, "அது அப்படியெல்லாம் சினிமாவில் காட்டுற மாதிரி கையை வச்சு மூடினா இமைகள் மூடிறாது" என்றார் மார்க். "ஓ." ஜூல்ஸ் அமைதியாக மீண்டும் தன் வாகனத்திற்கு வந்தபோது அதில் ஒரு வாசம் இருந்ததை உணர்ந்தான். அது இரத்தத்தின் வாசம் இல்லை, ஒரு விலங்கு இருந்ததின் வாசம். ஒரு விலங்கு தன் இருந்த இடத்தை தன் அடையாளங்களில் குறித்து வைப்பதைப் போல, அதன் இருப்பை நிலைநிறுத்தி விடுவதைப் போல, வீட்டில், பிறகு சாலையில், மருத்துவமனையில், முதலும் இறுதியுமாக வாகனத்தில். ஒரு குளிர்காலத்தின் மரணம் வசந்த காலத்தின் வருகையால் மன்னிக்கப்படுவதைப் போல இந்த வாசம் காலப்போக்கில் மறைந்துவிடும். இந்த மெய் வருத்தம் இரவாத நிலையில் அவனை விட்டுவிடவில்லை. ஜூல்ஸ் வீட்டிற்கு வந்ததும் தாமஸ், "எங்கே போயிட்ட?" "கால்நடை மருத்துவமனைக்கு." "ஏன்?" "ஹாப்பி சாலையில் அடிபட்டு கிடந்தான்." "செத்துட்டானா?" "ஆமாம்." "அடச்ச, அவங்கள நினச்சாதான்." "அவங்களுக்கு கூப்பிட்டியா?" "இன்னும் இல்லை." "கூப்பிடாத, இங்கே வந்துடட்டும். புது பூனை, ரொம்ப ஒன்றும் மன வருத்தம் இருக்காது" என்று அலட்சியமாக கூறினான் தாமஸ். "ஒருவேளை புது பூனைங்கிறதுனால மன வருத்தம் அதிகமாக இருக்கலாம்" என்றான் ஜூல்ஸ். இருவருமே சற்று அமைதியாக இருந்தனர். ஜூல்ஸின் எண்ணம் முழுவதும் ஹாப்பியை பற்றியே இருந்தது. மார்க் ஊசியை போடுவதற்கு முன் ஹாப்பி உயிர்ப்புடன் இருந்தான். அசைவற்று ஆனால் உயிருடன் இருந்தான். வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்தான். இது ஜூல்ஸை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த அதிர்ச்சி மரணித்து கொண்டிருந்த விலங்கை பார்த்ததால் ஏற்பட்டது அல்ல, அதில் எந்த வேறுபாட்டையும் பார்க்க முடியாததால் ஏற்பட்டது. ஹாப்பி அசையவில்லை, அவ்வளவுதான்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.